আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। হামদান লিমান খালাকাল ইনসান ওয়া আল্লামাহুল বায়ান ওয়া সলাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহ ওয়া আলা আলিহি হিযবিল্লাহ ওয়া আসহাবিহি জুনদিল্লাহ ওয়া বাদ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ, আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম, বিসমিল্লাহির রহমানির রহিম, ইন্নাদ দীন ইনদাল্লাহিল ইসলাম, والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم சங்கைக்குரிய அவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சத்திய தீனுல் இஸ்லாமியத்தை நபிமார்களை கொண்டு அறிமுகப்படுத்தி வலிமைப்படுத்தி செம்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி இந்த இஸ்லாமியத்தில் நுழைந்தவர்களை கண்ணியப்படுத்தி யுக முடிவு நாள் வரை இந்த இஸ்லாமை பாதுகாப்பதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். அப்படி வாக்களித்த அல்லாஹ் நபிமார்களுக்கு பிறகு, குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு, இஸ்லாமியத்தை சஹாபிகளின் வழியாக, சஹாபாக்களுக்கு பிறகு தாபியின்கள் வழியாக, அதை தொடர்ந்து அவர்களை பின்பற்றிய தபா தாபியின்கள், இமாம்கள், நாதாக்கள் வழியாக, அவனுடைய நேசர்கள் வழியாக இந்த புனிதமான இஸ்லாமை அவன் யுக முடிவு நாள் வரை பாதுகாத்து வருவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நல்லடியார்களின் வழியாக வாயிலாக இஸ்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்ற அடிப்படையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பாசறையில் பயின்ற அஸ்ஹாபுகள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்கள், இவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வையக வாழ்வுக்கு பிறகு இந்த சமுதாயத்திற்காக நீண்ட நெடிய பணியாற்றியிருக்கிறார்கள். மகத்தான தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அவர்களுடைய அந்த பணியை எடுத்து விரிவடைய செய்தவர்கள் என்றால் தாபியின்கள், அவர்களினுடைய பாசறையிலே பயின்றவர்கள், சஹாபாக்களினுடைய பாசறையிலே பயின்றவர்கள். சையதுனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, சையதுனா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட பெருமக்களினுடைய பாசறையிலே பயின்ற மாபெரும் தாபியின்களின் வழியாக இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, எத்தகைய மகத்தான சேவைகளையும் அர்ப்பணிப்புகளையும் பெருமக்களாகிய நாதாக்கள் செய்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமியத்திற்காக என்பது குறித்த தகவல்களை இந்த செய்தியின் ஊடாக வழியாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். துவக்கமாக இறைவன் சொல்லுவான், இஸ்லாமியத்தில் முந்திக் கொண்ட, ஈமானை தங்களினுடைய இதயத்திலே ஏந்திக் கொள்வதற்காக விரைந்து வந்த முஹாஜிர்கள், அன்சார்கள், இன்னும் அவர்களை அவர்களினுடைய வழியை இதயபூர்வமாக பின்பற்றிய தாபியின்கள், இந்த இத்தகையவர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இத்தகைய பெருமக்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருப்பது என்ன தெரியுமா? வஅதலஹும் ஜன்னத், சொர்க்கங்களை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்திற்கு கீழால் இனிமையான அருமையான நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலிதீன ஃபீஹா அபதா, அந்த சுவனலோகத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சதா காலமும் அதனுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஜாலிக்கல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி, மாண்பான பாக்கியம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹுவால் குறிப்பிட்ட அந்த மாபெரும் பாக்கியம் சஹாபிகளுக்கும் உண்டு, முஹாஜிர்களுக்கு உண்டு, அன்சாரிகளுக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, தாபியன்களுக்கும் அவர்களை பின்பற்றிய தாபியன்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சுவனம் மாத்திரமல்ல, சுவனத்திற்கு மேலாக தனது பொருத்தமும் அவர்களுக்கு இருப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட அந்த பொருத்தத்திற்கு உரிய அந்த பெருமக்களின் வாயிலாகத்தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய பெருமக்கள் தாபியன்களிலிருந்து ஒரு சிலரினுடைய வரலாற்றை நம் இதயத்திலே இருக்கக்கூடிய ஈமான் இன்னும் வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கோடும், அவர்களை குறித்து அல்லாஹ்வே திருப்தி அடைந்திருக்கும் பொழுது நாமும் அவர்கள் மீது பற்றும் பாசமும் பிடிப்பும் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளில் இருந்து சிலதை உங்கள் மீது நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். சங்கைக்குரிய பெருமக்களே, துவக்கமாக ஆமீர் பின் அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான தாபி. சையிதுனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே பசரா, ஈராக்கிலே இருக்கக்கூடிய பசரா நகரம் நிர்மாணிக்கப்பட்டு அதனுடைய எல்லைகள் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கப்பட்டதற்கான காரணம் உண்டு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரோம், பாரசீகம் போன்ற நாடுகளிலிருந்து இஸ்லாமியத்தை நோக்கி எதிர்ப்புகள் வீசப்பட்ட பொழுது அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தடுத்து உடைத்து தவிடுபொடியாக ஆக்கி இஸ்லாமியத்திற்கு முழு பாதுகாப்பையும் தந்து இஸ்லாமியத்தை இந்த உலக சமுதாயத்திற்கு மத்தியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் அல்லாஹ்வினுடைய பேரருளையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கோடு பசரா நிர்மாணிக்கப்படுகிறது. அந்த பசராவினுடைய எல்லைகள் நிர்மாணிக்கப்பட்டு அங்கே பெருமக்களாகிய நாதாக்கள் சஹாபாக்கள் பலரும் அனுப்பப்படுகிறார்கள் பாதுகாப்பு நலன் கருதி. அத்தோடு மாத்திரமல்லாமல் அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதத்தை கற்றுத்தருவதற்காகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான போதனைகள், வாழ்வின் நடைமுறைகளை போதிப்பதற்காகவும் சஹாபாக்கள் அனுப்பப்பட்டார்கள். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் பாரசீகத்திலிருந்து எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்பி வந்த நேரம். எனவே அந்த பகுதியிலேயே பசராவிலேயே ஒரு படையை, முஸ்கரை தெளிவாக ஏற்படுத்தி அதன் வழியாக அங்கிருந்து நாம் யுத்தக்களத்தை காணுவோமேயானால் அது மிக எளிதாக இருக்கும் என்றும் சையிதுனா உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கருதினார்கள். அப்படி கருதியதனுடைய பலன்தான் அங்கே ஒரு ராணுவ தளம் அமைக்கப்பட்டது. அங்கிருந்து சஹாபாக்களும் தாபியின்களும் யுத்தக்களத்திலே கலந்து கொண்டு இஸ்லாமியத்திற்கு மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் தேடிக்கொண்டிருந்தார்கள், தேடித்தந்து கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த யுத்தக்களத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் சையிதுனா ஆமீர் பின் அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அற்புதமான ஒரு இளைஞர், பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம், தூய இதயம், பரிசுத்தமான செயல்பாடுகள் நிறைந்த அவர்கள். பிறர் கனிமத்து பொருள் அவர்களுக்கு யுத்தங்களிலே கிடைக்கக்கூடிய சன்மானங்களையே கூட அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் அல்லாஹ்வினுடைய திரு பொருத்தம் மாத்திரமே தனக்கு போதும் என்று உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து தன்னை புறக்கணித்துக் கொண்டு முக்மிலன் அலல்லாஹி மர்லாத்திஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய பொருத்தத்தையும் எதிர்நோக்கியவர்களாக அவர்கள் அந்த யுத்த களங்களிலே கலந்து கொண்டார்கள். சங்கையான பெருமக்களே, சையிதுனா அபு மூசல் அஷாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பசராவினுடைய அதிகாரியாக, கவர்னராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களோடு மிகுந்த தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களிடமே நியாயமான ஞானத்தையும் பாடத்தையும் மார்க்க அறிவையும் அவர்கள் கற்று வந்தார்கள். செய்யதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய திருவேதத்திலிருந்து மார்க்க சட்டதிட்டங்களையும் வரலாற்று குறிப்புகளையும் போதனைகளையும் நசீகத்துகளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான போதனைகள் அவர்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கை வழிமுறைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் சையீதுனா அபூ மூஸா அல் அஷாரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாகத்தான் சையீதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பெற்றார்கள். அப்படி பெற்ற அவர்கள் அதன் மூலமாக ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அருமையானவர்களே, தான் அடைந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அந்த ஞானம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும். தான் பெற்ற அந்த இன்பம், அந்த சுகம், அந்த அறிவு ஞானம் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தையோடும் அவர்கள் பணியாற்றினார்கள். தங்களினுடைய வாழ்வு பகுதியை மூன்றாக அவர்கள் பிரித்துக் கொண்டார்கள். மூன்றாக அவர்கள் பிரிக்கிறார்கள். ஒன்று ஹலக்காத்தி திக்ர், அல்லாஹுவிற்காக அல்லாஹுவினுடைய சிந்தனையிலே மூழ்கி திக்ரினுடைய மஜ்லிஸுகளிலே கலந்து கொள்வதோடு குர்ஆனை ஓதுவதிலேயே வணக்க வழிபாடுகளிலேயே குர்ஆனை ஓதுவதிலேயே முழுமையாக ஓதி கொடுப்பதிலேயும் முழுமையாக ஒரு காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார், ஒரு பகுதியை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கை மூன்றாக பிரித்து ஒரு பகுதியை திக்ரிலேயும் குர்ஆனை ஓதுவதிலேயும் ஓதி கொடுப்பதிலேயும் மார்க்க ஞானத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒரு காலத்தினுடைய ஒரு பகுதியை ஒதுக்கியிருந்தார்கள். இன்னொன்று இரவு முழுவதும் இரவினுடைய பெரும்பகுதி நின்று வணங்குவதிலேயே அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். மூன்றாவதாக யுத்த களங்களிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருத்தூதருக்காக தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருந்தார்கள். இதுவே அவர்கள் மூன்றாக பிரித்து வைத்திருந்த நிலை. சங்கியான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வு, நேரிய வணக்க வழிபாடு, பரிசுத்தமான செயல்பாடுகளை அவர்கள் கொண்டிருந்த அந்த காரணத்தினால் அவர்களை பற்றிய பல்வேறு செய்திகள் வெளியிலே செல்ல ஆரம்பித்தது. ஆமீர் இப்னு அப்துல்லா ஒரு பெரிய விலாயத்துள்ள மகான், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நேசர், அல்லாஹ்வினுடைய ஞானம் பெற்ற அருளாளர் என்றெல்லாம் அவர்களை பற்றிய செய்திகள் வெளியே செல்ல ஆரம்பித்தது. இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் அபாவும் பசராவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமாக இருந்தது. அவர்களினுடைய ரகசிய வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது, வாழ்க்கையினுடைய வெளிப்புறத்தை நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையினுடைய உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தனையோடும் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை உற்று கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்தில் யுத்தத்திற்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அந்த யுத்த களத்திலே கலந்து கொள்வதற்காக அந்த படையிலே செல்லக்கூடிய ஒரு வீரர் இவர்களை கண்காணிப்பதற்காகவே அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறார். படை செல்லுகிறது, செல்லும் வழியிலே ஒரு நாள் ஒரு இடத்திலே ஒரு முகாம் தங்குகிறது. தங்கி தங்கி செல்வது வழக்கம் இல்லையா, தங்கி செல்கிறது. அப்படி தங்கி செல்லும்போது ஒரு இரவிலே தங்கும் பொழுது எல்லாரும் இரவு உணவு உண்டு தொழுகையெல்லாம் முடித்ததற்கு பிறகு அவர்களுக்காக தயார்படுத்தப்பட்ட கூடாரத்திலே வீரர்கள் எல்லாம் படுத்து உறங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கண்காணிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்த அந்த பசராவினுடைய இளைஞர் சையீதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த கூடாரத்திலே தங்கி இருந்தார்களோ அந்த கூடாரத்துக்கே இவரும் வந்து தங்குகிறார். ஆனால் அவர் தூங்கவில்லை. ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்களினுடைய இரவு நேர தனிமையான செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடும் சிந்தையோடும் அவர் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். படுத்துக் கொண்டு தூங்குவது போன்று பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் படுக்கையை விரித்தார்கள், படுத்தார்கள். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் மெதுவாக அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். அவர்கள் வெளியே வர ஆரம்பித்ததும் இந்த இளைஞரும் பசராவினுடைய இளைஞரும் வெளியே வருகிறார். அவர்களுக்கு தெரியாமல் ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று கொள்கிறார். வெளியே வந்த அவர்கள் தன்னுடைய குதிரையை கட்டியிருக்கக்கூடிய கயிற்றை நீளமாக கட்டிவிட்டு அதற்கான உணவுகளை புற்களையும் பூண்டுகளையும் போட்டுவிட்டு அங்கிருந்து அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே செல்ல ஆரம்பித்தார்கள். அதை பின்பற்றி இந்த இளைஞரும் செல்கிறார். இங்கே ஒரு சின்ன தகவல்,
குதிரையை கட்டும் பொழுதும் கூட ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சுன்னத்து ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பேணி இருக்கிறார்கள். அந்த கட்டினாலும் கூட கொஞ்சம் நீளமா கட்டுறது, நெருக்கமாக மரத்துல கட்டினாலும் கூட குதிரையை கட்டணும் ஒட்டகத்தை கட்டணும் அதெல்லாம் சரிதான், ஆனா எப்படி கட்ட வேண்டும் என்றும் நபிகள் சொல்லி தந்தார்கள். அப்படியே இவர்களும் கட்டினார்கள், நீளமாக கயிற்றை கட்டினார்கள். காரணம் என்ன? ஒரு வேளை அதனுடைய உணவு சற்று தூரமாக இருந்தால் அதை தேடி சாப்பிடுவதற்கு அது வழியாக அமையலாம். இன்னொரு சமயம் ஏதாவது விஷஜந்துக்கள் அதை தீண்டுவதற்காக வந்தால் அந்த இடத்தை விட்டு நகன்று வேறு இடங்களுக்கு அகன்று அகன்று செல்லக்கூடிய வாய்ப்பு அதற்கு கிடைக்கும். இல்லையெனில் அது மாண்டு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்பது போன்ற பல காரணங்களால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ய சொன்னார்கள். நீங்கள் மிருகங்களை கட்டினாலும் கூட, ஆடு மாடுகளை கட்டினாலும் கூட அகலமாக கட்டுவதற்காக, நீளமாக கட்டுவதற்காக அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களை அப்படி கட்டிவிட்டு ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடர்ந்த கானகத்திற்குள் செல்ல ஆரம்பித்தார்கள். இந்த இளைஞரும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். ஒரு பகுதிக்கு சென்று கிபிலாவினுடைய திசையை அறிந்து கொண்டு துணியை விரித்து அவர்கள் அங்கிருந்து இபாதத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். இந்த இளைஞர் நான் ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து நின்று பார்த்தேன், அவர்களினுடைய இபாதத் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவர்கள் செய்யக்கூடிய வணக்கம் தொழுவது அவர்கள், அல்லாஹோடு முனாஜாத்து செய்து கொண்டிருப்பது அவர்கள், திருக்குறானை ஓதுவது அவர்கள், திக்ரிலே ஈடுபடுவது அவர்கள். அவர்கள் ஈடுபட்டாலும் என்னுடைய உள்ளத்திலேயே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்கிறார்கள். நான் அதிர்ந்து போய்விட்டேன். அவர்கள் செய்யக்கூடிய வணக்கத்திலே இருந்த பரிசுத்தம், இறைவனை அவர்கள் எந்த அளவிற்கு அஞ்சியிருப்பார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள், அத்தகைய சுன்னத்துக்களை அப்படியே பின்பற்றி அவர்கள் தொழக்கூடிய அந்த தொழுகை என்னுடைய இதயத்திலேயே ஈமானை அதிகரித்தது என்கிறார். யார்? பசராவினுடைய இளைஞர். நான் மறைந்து நின்று பார்ப்பது அவருக்கு தெரியாது. நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு கூட தூக்கம் மிகைத்து விட்டது. நான் தூங்குவதும் இடையிலே விழிப்பதும் தூங்குவதும் விழிப்பதுமாக அந்த மரத்துக்கு அடியிலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் விழித்த போதெல்லாம் வணக்க வழிபாடுகளிலேயே அவர் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கியது. அப்படி நெருங்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய தொழுகையை முடித்துக் கொண்டு தங்களுடைய இரு கரத்தையும் உயர்த்தி பிரார்த்தித்தார்கள். இலாஹி லக்கத் கலக்தனி பி அம்ரிக்க வகம்தனி ஃபி பலாயா ஹாதிஹி துன்யா பி மஷியத்திக்க. யா ரப்பி, என்னுடைய ரப்பே, உன்னுடைய கட்டளையின் பிரகாரம், உன்னுடைய விருப்ப பிரகாரம் என்னை நீ படைத்தாய். படைத்து இந்த சோதனையான இந்த துன்யாவிலே என்னை நீ வாழ வைத்து பின்பு சொன்னாய், இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள், இருக்கக்கூடிய குழப்பங்கள், இருக்கக்கூடிய பாவங்கள், இவைகளை நீ நெருங்கிவிடாதே என்று நீ சொல்லுகிறாய். நீதான் இந்த பலாயிகள் இருக்கக்கூடிய துனியாவில், சோதனைகளும் பாவங்களும் இருக்கக்கூடிய துனியாவில் என்னை படைத்து இருக்க வைத்து விட்டு அதை தொடாதே, இதை செய்யாதே என்கிறாய் நீ. கைஃபா அஸ்தம் சிக்கு, நான் எப்படி அதை விட்டும் தொடாமலும் அந்த பாவத்திலும் ஃபித்னாவிலும் ஈடுபடாமல் இருக்க முடியும்? இல்லம் தும் சிக்கு நீ பி லுத்துஃபிக்க, உன்னுடைய லுத்துஃபை கொண்டு என்னை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் நான் எப்படி இருக்க முடியும்? ரப்பே, யா கவியு யா மதீன், மிகவும் சக்தி வாய்ந்தவனே, ஆற்றல் மிக்கவனே, உன்னுடைய ஆற்றலை கொண்டும் உன்னுடைய மென்மையை கொண்டும் என்னை நீ கட்டுப்படுத்தி பாவமான காரியங்களில் நான் ஈடுபட்டு விடாமல் என்னை நீதான் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள். சொல்லிவிட்டு, யா ரஹ்மானே, இந்த துனியாவில் உன்னுடைய அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பலர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். சிலர் உன்னுடைய வணக்க வழிபாட்டில் உன்னை மிகவும் நெருங்கி இருப்பார்கள். என்னை விட அதிகமான நெருக்கத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமக்கள் இருப்பார்கள். ஃபஜ்ர் உதயமாகிறது. இந்த நேரத்தில் உன்னிடத்தில் நான் வேண்டி நிற்பதெல்லாம், ரஹ்மானே, என்னுடைய ஹாஜத்தையும், இந்த ஆமீர் இப்னு அப்துல்லாவினுடைய ஹாஜத்தையும், உன்னிடத்தில் யார் யாரெல்லாம் என்ன ஹாஜத்துக்களை வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நீ நிறைவேற்றி வைப்பாயாக. ஒலிக்குள்ளிம் மின்கும் ஹாஜா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் தேவைகளும் இருக்கிறது. வயின்ன ஹாஜத் ஆமீரின் இந்த கந்தகிரலா, இந்த ஆமீருடைய ஹாஜத்து உன்னிடத்தில் என்ன தெரியுமா? நீ அவனை மன்னிப்பதுதான், நீ என்னை மன்னிப்பதுதான் உன்னிடத்திலே நான் வேண்டி நிற்கிறேன் என்று சொல்லிவிட்டு
அருளாளனாக இருக்கக்கூடிய ரப்பே, நான் மூன்று விஷயங்களை உன்னிடத்தில் நான் மடக்கி மடக்கி கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறேன். நீ அறிவாய் ரப்பே, என்னுடைய இறைவனே, மூன்று விஷயங்களை நான் உன்னிடத்தில் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிறேன். அந்த மூன்று விஷயங்களில் ஃபாஅதைத்தனி இஸ்னத்தை, ரெண்டை எனக்கு தந்து விட்டாய், ஓ மனஅத்தனி வாஹிதா, ஒன்றை நீ தடுத்து விட்டாய். இப்போது நான் உன்னிடத்தில் மீண்டும் கேட்கிறேன், அல்லாஹும்மா ஃபாஅத்தினீஹா, அந்த ஒன்றையும் எனக்குத்தான், அந்த ஒன்றையும் நீ எனக்கு தர வேண்டும் என்று நான் உன்னை வேண்டி நிற்கிறேன். யா ரப்பி, நீ ஏன் அதை எனக்கு தடுக்கிறாய்? நான் கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. அந்த ஒன்றையும் எனக்கு நீ வழங்கக்கூடாதா? எனவே அந்த ஒன்றையும் எனக்கு நீ தர வேண்டும் என்று உன்னிடத்திலே மன்றாடி வேண்டுகிறேன் அருளாளனே என்ற துவாவோடு ஃபஜ்ருடைய நேரம் வந்தது. சுவையும் தொழுது விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான், புறப்படுறாங்க. அப்படி புறப்படும் பொழுது இந்த பசராவினுடைய இளைஞர் சொல்லுகிறார், நான் அவங்களுக்கு முன்னால வந்து அப்படி நின்றேன், மரத்தடியிலிருந்து வெளியே வந்து அவங்களுக்கு முன்னால வந்து நான் நின்றேன். என்ன பார்த்ததும் திகைச்சு போயிட்டாங்க. நீ யாருப்பா, நீ எங்க இருந்த? நான் பசராவினுடைய இளைஞன், நான் பசராவை சார்ந்தவதான், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இரவு காலங்களிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களை நான் பின்தொடர்ந்து வந்தேன். நீங்கள் எந்த கூடாரத்தில் தங்கியிருந்தீர்களோ அந்த கூடாரத்தில் தான் நான் இருந்தேன். எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் என்று நீங்கள் புறப்பட்டு வந்தீர்கள், ஆனால் நான் தூங்கவில்லை. உங்களைப் போன்றே நானும் தூங்காமல் இருந்து நீங்கள் செய்தவைகளை எல்லாம், அந்த குதிரையை கட்டியதிலிருந்து, குதிரையை நீங்கள் கட்டிய முறையிலிருந்து உங்களை நான் பார்த்துக் கொண்டே வந்திருக்கிறேன். இங்கு நடந்த நிகழ்வுகளையும் நான் பார்த்தேன். என்ன பின்தொடர்றதுக்கு உனக்கு என்னப்பா இருக்கு? இவங்க கேட்கிறாங்க, ஆமீர் பின் அப்துல்லா கேட்கிறாங்க, நான் என்னுடைய ரப்போட இருக்கிறேன், நீ ஏன்பா இதெல்லாம் போட்டு நீ ஜாசூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய், துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய்? இந்த இளைஞர் சொன்னார், நான் தவறுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கவில்லை, குற்றங்களையும் குறைகளையும் நோண்டி துருவிக் கொண்டிருக்கவில்லை, அதைத்தான் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். நான் இங்கே செய்வது அல்லாஹ்வினுடைய ஒரு நேசரினுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக, அதன் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதற்காக. அப்படி பலன் கிடைத்தால் இதை பற்றி நான் மக்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய நேசரை புகழ்ந்த வாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும், உங்களினுடைய வாழ்வை பின்பற்றி நடக்கக்கூடிய அருளும் அவர்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அதற்காகத்தான் நான் வந்தேன். எனவே உங்களை நான் இந்த காரியத்திற்காகவே பின்பற்றினேன் என்று சொன்ன போது, சரி பரவாயில்ல, சரி ஏதோ நடந்துருச்சு, நீ நடந்த இங்க என்ன பார்த்தாயோ அதெல்லாம் நீ பேசாத, யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது என்று சொன்ன போது நான் சொன்னேன், அந்த இளைஞர் சொல்றார், நான் சொன்னேன், ஆமீர் இப்னு அப்துல்லா, நான் சொல்லக்கூடாது என்று நீங்கள் கட்டளை இடுகிறீர்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் அல்லாஹ்விடத்திலே மூன்று பிரார்த்தனைகளை நீங்கள் கேட்டதாகவும், இரண்டை அல்லாஹ் கபூல் செய்ததாகவும், ஒன்றை அவன் மறுத்து தடுத்து வைத்திருப்பதாகவும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முறையிட்டீர்கள் அல்லவா? ஆமா, அந்த மூன்றும் என்ன என்று என்னிடத்தில் நீங்கள் சொல்லும். இவர்கள் கேட்டார்கள், இது என்ன வம்பு பண்ணுகிறாய் நீ? நான் உன்னுடைய பிரச்சனையில் ஏதாவது நான் தலையிடுகிறேனா? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் ஒதுங்கி இருக்கிறேன், நீ என்ன இப்படி பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறாய்? உனக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது தம்பி? நீங்கள் இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த மூன்றை எல்லாம் கேட்காதீர்கள். அப்படியா, நான் செல்கிறேன். ராவு பார்த்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் மக்கள் இடத்திலே போய் நான் சொல்லிவிடுவேன். இங்க என்ன நடந்தது, நீங்கள் யார், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் நான் சொல்லிவிடுவேன். இன்று எத்தனை ஆசைகள் நமக்கு இருக்கிறது, நாம் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள், நம்மை பற்றி மற்றவர்கள் எல்லாம் சிறப்பாக பேச வேண்டும் என்று எத்தனை ஆசை நமக்கு இருக்கிறது. ஆனால் தன்னை பற்றி யாரும் பேசிவிடக் கூடாது, தனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நெருக்கம் மற்றவர்களுக்கு தெரிந்து தன்னை புகழ்ந்து விடக் கூடாது என்று எவ்வளவு பவித்திரமாக பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் சைதுனா ஆமீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இளைஞர் சொல்கிறார், பசராவினுடைய இளைஞர் சொல்கிறார், நீங்கள் இந்த மூன்றையும் சொல்லவில்லை என்றால் நான் மக்களிடத்திலே நீங்கள் யார் என்பதை சொல்லிவிடுவேன். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பினுடைய வலிமை எத்தகையது என்பதையும் நான் சொல்லிவிடுவேன். திகைத்து போய்விட்டார்கள் சைதுனா ஆமீர் பின் அப்துல்லா, வைஹக் லா தஃபால், அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா, என்ன நீ பிரச்சனை பண்ணுகிறாய், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் நீங்க என்ன விஷயத்தை சொல்லுங்க, என்ன அந்த மூன்று விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்படியா என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். வற்புறுத்தி சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, ஆனா சரி நான் சொல்றேன், சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு நீ என்ன செய்யணும், வாதா தரணும். வேற வழி இல்லை, நான் உனக்கு சொல்லிதான் ஆகணும். ஆனா நீ யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு ஒரு வாதா தான், ஒரு வாக்கு தான் என்று கேட்டதும் அந்த இளைஞர் சொல்கிறார், நான் வாக்கு தருகிறேன், நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலம் எல்லாம் இந்த செய்தியை நான் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். நீங்க ஹயாத்தா இருக்கும்போது, ஒருவேளை நான் முந்தி மௌத்தா போயிட்டேன்னு வைங்க, அந்த செய்தி கடைசி வரைக்கும் தெரியாம போயிடும். நீங்க எனக்கு முந்தி மௌத்தாகி விட்டால் உங்களினுடைய மௌத்துக்கு பிறகு இந்த செய்தியை நான் மக்களுக்கு சொல்வேன். ஏனென்றால் தெரிய வேண்டிய செய்திகள், ஒருவேளை உங்களுடைய ஹயாத்துக்கு முன்பாகவே நான் சொல்வதாக இருந்தால் மக்கள் உங்களை புகழ்வார்கள், வாழ்த்துவார்கள், அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, அது அல்லாவுக்கும் பிடிக்காத காரியமாக ஆகிவிடுமே என்று நீங்கள் அஞ்சுவது நியாயமானது. எனவே அந்த வாக்கை தருகிறேன், மா தும்த ஹையா, நீங்கள் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் இந்த செய்தியை நான் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். அதே சமயம் உங்களினுடைய மரணத்திற்கு பிறகு நான் ஹயாத்தாக இருப்பேனே ஆனால் செய்தியை சொல்லுவேன் என்ற வாக்கை தருகிறேன் என்றதும் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒன்றாவது, நான் அல்லாஹ்விடத்திலே வேண்டிய மூன்று பிரார்த்தனைகளில் முதலாவது, பெண்களில் இருந்து என்னுடைய இந்த தீனை பழுதாக்கக்கூடிய காரியம் எதுவும் என்னுடைய கல்விலே நிகழக்கூடாது. அதாவது எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு ஆசை என்பது, இச்சை என்பது ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடைய கல்விலே வந்துவிட வேண்டும். ரப்பே, அதை நீ கபூல் செய்வாயாக. பெண் ஆசை, இச்சை என்பது அறவே ஏற்படாமல் என்னுடைய இதயத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை என்னுடைய கல்விலே தா என்று நான் கேட்டேன். அல்லாஹ் ஃபஸ்த ஜாபலி, அல்லாஹ் அங்கீகரித்தான். அங்கீகரித்தனுடைய நிலை என்ன தெரியுமா? இன்று ஹத்தா சிறுத்து மாவுபாலி இம்ராத்தன் ரைத்து அம்ஜிதாரன், ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு சுவரை பார்த்தாலும் சரி, ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். அழகு வடிவான ஒரு பெண்ணை பார்த்தாலும், ஒரு சுவரை பார்த்தாலும், சுவரை பார்த்தால் என்ன நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுமோ அதே நிலைதான் ஒரு பெண்ணை பார்த்தாலும், அழகான ஒரு பெண்ணை பார்த்தாலும், எனக்கு ரெண்டுக்கு மத்தியிலே வித்தியாசம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் என்னுடைய கல்விலே போட்டு விட்டான், என்னுடைய துவாவை அங்கீகரித்தான். இதுதான் என்னுடைய துவாக்களில் முதலாவது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது என்ற, அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், அன்னி ஸஅல்து ரப்பி அல்லா அகாஃப அஹதன் கைரஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் பயப்படக்கூடாது. எந்த நிலையிலும் சரி, என்னுடைய இதயம் எல்லாம் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்ச வேண்டும். யாருக்கும், எந்த அதிகாரிக்கும் அரசனுக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது. அதே போன்று மிருகங்களாக இருந்தாலும், எதுவும் சிங்கமாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, அவைகள் மீதெல்லாம் எனக்கு பயம் வரக்கூடாது. பயம் என்பது அல்லாஹ்வே, உன்னிடத்தில் மாத்திரமே நான் பயந்தவனாக இருக்க வேண்டும், உன்னை தவிர நான் யாருக்கும் அஞ்சக்கூடாது என்று நான் வேண்டினேன். அதையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். இந்த நட்ட நடுநிசையிலே, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளா நான் வரும் பொழுது என்னுடைய இதயத்தில் எந்த சலனமும் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் இந்த அடிமைக்கு வழங்கியிருக்கிறான் என்று ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சரி, ஹைர், மூன்றாவது என்ன? அதுதான், கபூல் செய்தது என்ன என்று சொல்லிவிட்டேனே. மூணு துவா நான் கேட்டேன், அதுல ரெண்டு அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான்னு சொன்னேன். அந்த ரெண்டு என்னங்கறத சொல்லிட்டேன், அதனுடைய பலன் எப்படி இருக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். திருப்பி மூணாவது நீ எதுக்குப்பா கேட்கிறான்? அதான் அல்லாஹ் கபூல் செய்யாம தடுத்து வைத்திருக்கானே. இல்ல, நம்முடைய ஒப்பந்தம் அப்படித்தான், நீங்க மூணையும் சொல்லிடணும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், நீங்க ஹயாத்தா இருக்கிற மாதிரி அப்படிதான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில நீங்க சொல்லணும், வேற வழி இல்ல. மூணாவது சொன்னார், ரஹ்மானே, நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய கண்களில் தூக்கம் என்பதே வரக்கூடாது, நான் தூங்கவே கூடாது, என்னுடைய கண்கள் எல்லாம் உனக்காகவே காலமெல்லாம் விழித்திருக்க வேண்டும், உன்னுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் வழிமுறைகளையும் படித்து படித்து மக்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், இதுவே என்னுடைய நோக்கமும் தேட்டமும் நாட்டமுமாக இருக்கிறது, எனவே என்னுடைய கண்களில் தூக்கமே வரக்கூடாது. இப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்டேன், அல்லாஹ் அதை தடுத்து வச்சிருக்கிறான். நான் சில சமயங்களில் தூங்கவும் செய்கிறேன், எனக்கு தூக்கமும் வருகிறது என்று சொன்ன போது இந்த இளைஞர் சொல்கிறார், நான் அதிசயித்து போய்விட்டேன், அதிர்ந்தும் போய்விட்டேன். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகள்! அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் இவர்களை வைத்திருக்கிறான் என்பதை பார்த்து நான் அதிசயித்து அதிர்ந்து போய்விட்டேன். நான் சொன்னேன், ஆமீர் இப்னு அப்துல்லா, வைனல் ஜன்னத்து துதுரக்கு பி அக்கல்ல மிம்மா தஸ்னா, நீங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்திலிருந்து குறைவாக செய்தாலே, நீங்க செய்யறதிலிருந்து இந்த அளவுக்கு இல்ல, இதிலிருந்து ஒரு பகுதியை செய்தாலே அவன் சொர்க்கம் போயிடுவான். அப்படி இருக்கும் பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுல உங்களை எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய எதை விட்டு நீங்கள் எல்லாம் விலகி இருக்கிறீர்களோ, எத்தகைய அளவிற்கு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இல்ல, அதை விட கொஞ்சமாக விலகி இருந்தாலே போதும், அவன் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விடுவான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அறவே தூங்காமல் வணங்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது அதிசயமாக இருக்கிறது என்று சொன்ன போது ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த நிலைகள் என்னை ஏமாற்றிவிடக் கூடாது. என்ன பக்குவம் பாருங்க, இந்த நிலை என்னை ஏமாற்றிவிடக் கூடாது, நான் கடைசியில் இப்படியெல்லாம் செய்து கை சேதப்பட்டவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சங்கையான பெருமக்களே, எந்த அளவிற்கு ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இதயம் தூய்மையானதாக இருந்திருக்கிறது என்பதை பாருங்கள். தொடர்ந்து அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே நான் ஆகிரத்திலே வெற்றி பெறுவேனேயானால் அது அல்லாஹ்வினுடைய ரஹமத்துத்தான். ஒருவேளை நான் நரகத்திலே நுழைந்து விடுவேனேயானால் ஃபபி தக்ஸீரி, அது என்னுடைய பலகீனத்தினால், என்னுடைய குறைபாட்டினால் தான் நான் நரகம் செல்வேனே தவிர அல்லாஹ்வினுடைய அருள் அல்ல, அது அல்லாஹ்வினுடைய தன்மை அல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டி அந்த இடத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை ஓங்கி உயர்த்தி பிடித்தவர்கள் தான் சைதுனா ஆமீர் இப்னு அப்துல்லா தமீமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய பிந்திய காலங்கள் பல சோதனைகளும் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கு முன்பாக பாரசீகத்திலே யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வதற்காக இவர்களும் செல்கிறார்கள். சைதுனா ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதிசியா யுத்தம் நடந்ததற்கு பிறகு கிஸ்ராவினுடைய கோட்டையை கைப்பற்றுவதற்காக செல்லுகிறார்கள். அந்த படையிலே சைதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இடம்பெறுகிறார்கள். யுத்தம் முடிந்தது. மகத்தான பாக்கியத்தையும் வெற்றியையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு வழங்கினான். நிறைவான வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. வெற்றி கிடைத்ததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து திரும்பும் பொழுது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருட்கள், அந்த கனிமத்து பொருட்களை நாம் யுத்தத்தில் எதிரிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய அவங்க போட்டுட்டு போன பொருட்கள் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு பொறுப்பாளரை தளபதிகள் நியமிப்பது வழக்கம். அம்ர் இப்னு முக்கர்ரின் என்று சொல்லக்கூடிய ஒருவரை சைதுனா ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாஹிப் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருத்தோழர் அவர்கள் நியமிக்கிறார்கள். அம்ர் இப்னு முக்கர்ரின் என்பவர்களை அவர்கள் இருந்து அங்க பொருள்களை எல்லாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸஅத் இப்னு அபி வக்காஸ் போயிட்டாங்க, இவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பொருள்கள் எல்லாம் வந்து மக்கள் முஸ்லிம்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கும் பொருள்கள் எல்லாம் பெரும் மன்னன் அல்லவா கிஸ்ரா, அவனுடைய படைகள் மிகப்பெரிய பொருளோடு வந்திருந்தார்கள். கடந்த கிடைத்த பொருள்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதிசயமாக இருந்தது. தங்கமும் மாணிக்கமும் வைரமும் அற்புதமான உடைகளும் ஆயுதங்களும் உணவுப் பொருட்களும் என்று குவிந்து கொண்டிருந்தது கனிமத்து பொருட்கள். ஒரு மாபெரும் செல்வமாக அது திரண்டிருந்தது. வரிசையாக நின்று முஸ்லிம்கள் எல்லாம் கிடைத்த பொருட்களை எல்லாம் பைத்துல் மாலுக்காக யுத்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு கடைசியிலே பிரித்து கொடுக்கப்படும். யாரும் திருடி செல்வது இல்லை. எல்லோரும் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயே அது முஸ்லிம்களினுடைய ஹக்கு. அதிலிருந்து சேர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் அது நமக்கும் கிடைக்கும். அப்படித்தான் அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அங்கே வந்து அந்த பொருட்களை எல்லாம் வரிசையில் நின்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நம்முடைய இந்த நாயகர் ஆமீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களும் நிக்கிறாங்க. அவங்க வந்து கொடுக்கறாங்க. அவங்களுடைய கையில ஒரு பெரிய ஜாடி இருந்தது, மண் ஜாடி. இவ்வளவு பெரிய பெரிய ஜாடியாக இருக்கிற, தூக்க முடியாம தூக்கிட்டு வர்றாங்க, அவ்வளவு கனமாக இருந்தது. அந்த ஜாடியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள், கனிமத்து பொருளாக கொடுக்கறான். இது கடந்தது அப்படின்னு அங்கிருந்த பொறுப்பாளர்கள், நாம் சொன்னோம்
அம்ர் இப்னு முக்கர்ரீன் என்று அவங்க தலைமையா இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்கள் வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அதை வாங்கி அதை திறந்து பார்க்கறாங்க. அந்த தாடி ஜாடியை திறந்து பார்த்தால் பளீர் என்கிறது. உள்ளே மாணிக்கங்களும் மரகதங்களும் குவிந்து போய் கிடக்கிறது. சாதாரண மாணிக்கங்கள் அல்ல, விலை மதிக்க முடியாத கிஸ்ராவினுடைய கஜானாவிலே உயர்ந்ததாக இதுவாகத்தான் இருந்திருக்குமோ என்று கருதும் அளவிற்கு அதை ஒரு துணியை விரித்து கொட்டி பார்த்தார்கள். சுபஹானல்லாஹ், பல நகரங்களை அதன் மூலமாக வாங்கிவிட முடியும். அவ்வளவு கோடி கோடியாக அளவிட முடியாத செல்வத்திற்கு நிகரான அந்த ஜாடியை பார்த்து அப்படியே திகைத்து போய்விட்டார்கள். அவங்க கேட்டாங்க, ஆமர் இப்னு அப்துல்லா யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கேட்டாங்க, சகோதரரே இதை எங்கிருந்து எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. யுத்த காலத்துல தான் இன்ன பகுதியில் இது கடந்தது, நான் எடுத்து வந்தேன் என்று சொன்ன போது அங்கிருந்த ஒரு பொறுப்பாளர் கேட்கிறார், ஹல் அகல்த மின்ஹுஷையா, ஹல் அகல்த மின்ஹுஷையா, இந்த பொக்கிஷத்திலிருந்து நீங்க ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். அமீர் பின் அப்துல்லாஹி தமீமி ரதியல்லாஹு தஆலாஹு துன்யாவை விட்டு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தாபி அவர்களை பார்த்து இவர் கேட்கிறார், ஹல்லஹந்த மின் ஹுஷையா, இந்த மாபெரும் பொக்கிஷத்திலிருந்து நீங்கள் ஏதாவது எடுத்தீர்களா? இவங்க ரொம்ப அமைதியா பதில் சொன்னாங்க, ஹதாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாளிப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான பாக்கியத்தை தருவானாக. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்ன ஹாதல் ஹுக்கர் வ ஜமீஅ மா மலகத்துஹு முலுக்கு ஃபாரிஸ் லா யஅதில் இந்தி குலாமத் ஸுஃப்ரின். அருமையானவர்களே, இந்த ஹுக்கு மாத்திரமல்ல, இந்த பொக்கிஷம் மாத்திரமல்ல, பாரசீக மன்னர்களினுடைய கஜானாக்கள் இருக்கக்கூடியவைகளும் அவர்கள் எவைகளை எல்லாம் சொந்தப்படுத்தி இருக்கிறார்களோ அத்துணை செல்வங்களும் ஒன்று திரண்டாலும் கூட என்னிடத்தில் அது எந்த அளவாக கருதப்படும் தெரியுமா? நான் எந்த லாயதில் இந்திய குலாமத்துலுஃபரின் நகத்தில் நகக்கண்ணுக்கு மேலால் வளர்ந்திருக்கக்கூடிய வெட்டி எரிய வேண்டிய அந்த நகப்பகுதிக்கு ஈடாக கூட நான் அதை கருத மாட்டேன். வெட்டி வீசக்கூடிய நகத்துக்கு ஈடாக கூட நான் அதை கருதுறதில்லை. நீங்க எந்த ஏதாவது எடுத்துக்கிறீங்களா கேட்கறீங்க என்று சொன்னதும் இன்னொரு சொல்றாங்க, ஒலௌலா ஹக்கு பைத்தி மாலில் முஸ்லிமீன ஃபீஹி மா ரஃபஅத்துஹு மின் அர்லிஹி. இந்த பொருளாம் கிடைச்சா அதை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய பைத்தின் மாலில் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அப்படி ஒரு சட்டம் இல்லை என்று இருக்குமையால் அந்த கிடந்து அந்த பூமியில் அந்த இடத்திலிருந்து இந்த பொருளை நான் எடுத்திருக்கவே மாட்டேன், அப்படி போட்டு வந்திருப்பேன். ஆனா ஹக்குல் முஸ்லிமீன்னு ஒன்று இருக்கிறதின் காரணத்தினால் தான் இதை கொண்டு வந்து நான் உங்களிடத்தில் ஒப்படைத்தேன். ஒல அசைத்துக்கும் இல்லைன்னா நான் அதை தூக்கி இருக்க மாட்டேன், உங்க இடத்துல வந்திருக்க மாட்டேன், இப்படி கேள்வி நீங்க என்ன கேட்டிருக்க மாட்டீங்க. திகைச்சு போயிட்டாங்க இருந்தவங்க எல்லாம். மன்னந்த அக்கிரமக்கல்லா, அல்லாஹ் உங்களை மேன்மைப்படுத்தட்டும் சங்கைப்படுத்தட்டும், நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறான். நாம தான் என்ன பதில் சொல்லியிருப்போம், நம்ம பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்போம், என்ன பதில் சொல்லுகிறார்கள்? லா வல்லாஹி லா உஹ்பிருக்கும் லி தஹ்மிதூனனி வலா உஹ்பிரு கைரக்கும் லி யுகர்ரிபூனி. நான் என்னை பற்றி உங்களுக்கு அறிவிக்க தேவையும் இல்லை. நீங்க என்ன அறிவிக்கிறதும் நீங்க என்ன புகழ்றதும் அப்புறம் மற்றவங்கள்ட்ட நான் இதை பத்தி சொல்றதும் அவங்க என்ன புகழ்றதும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஹக்குல் முஸ்லிமின் இருந்ததன் காரணத்தினால் பைத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களினுடைய பைத்துல் மாலுக்கு சேர வேண்டியவைகள் இருந்ததுனா எடுத்துக்கொண்டு தந்தேன், முடிஞ்சு போச்சு. நான் யுத்தத்தில் கலந்து கொண்டு வரணும், எனக்கு வேற எதையும் நான் எதிர்பார்க்கல, எனக்கு எந்த கனிமத்தும் தேவையில்லை, என்னை விடுங்கள், என்னை பற்றி நீங்கள் சிந்திக்க கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான் என்று அவங்க போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தூய நபர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஆசை வந்தது. பின்னாலேயே ஒரு ஆள் அனுப்புனாங்க, அவங்க அப்படியே வந்தாங்க. பசரா பக்கத்தில் நெருங்கி வரும்போது இவங்க யாருன்னு கேட்டாங்க. என்ன இவங்களை தெரியலையா, இவங்க தான் ஜாஹிதுல் பசரா ஆமீர் இப்னு அப்துல்லான்னு விளக்கத்தை சொன்னாங்க. சொல்லி வந்து இந்த செய்தியை சொல்றாங்க, ஓஹோ இவர்கள் தான் ஆமீர் இப்னு அப்துல்லாவா, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆமீர் இப்னு அப்துல்லா என்று, ஆனா இவர்கள் தான் ஆமீர் இப்னு அப்துல்லா என்று தெரியாம போய்விட்டதே. அவர்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அந்த இறைநேசரிடத்திலே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோமே என்று அங்கு இருந்தவர்கள் வருத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கையான வாழ்வு வாழ்ந்தவர்கள் தான் சையிதுனா ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வின் பிந்திய காலம் பலத்த சோதனைகள் ஏற்பட்டது. அந்த சோதனைகளையும் வென்றவர்கள் தான் சையிதுனா ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நாள் அவங்க சோதனைக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு நாள் அவங்க தெருவில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தெருவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சப்தம் கேட்கிறார், முஸ்லிம்களே என்னை காப்பாற்றுங்கள்,
முஸ்லிம்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று சப்தம் கேட்கிறது. அஜீருனி அஜாரக்கும் அல்லாஹ், என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்ற சத்தம் வந்தது. அந்த இடத்தை நோக்கி இங்க போறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா, அங்க ஒரு போலீஸ் அதிகாரி அரசாங்கத்தில் உள்ளவர், அவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு திம்மி காஃபிர், ஒரு முஸ்லீம் அல்லாத, முஸ்லிம்களுடைய அரசாங்கத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய கழுத்தை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவங்க கேட்டாங்க, பக்கத்தில் நிறைய முஸ்லிம்களும் சூழல் இருக்கிறாங்க, வா வா என்று இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் அந்த திம்மி காஃபிரை பார்த்து, சகோதரனே, நீ முஸ்லிம்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவன், நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு சில விதிமுறைகள் வழிமுறைகள் இருக்கிறது, அந்த வழிமுறைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீ நடந்தாயா? ஆமா, அது நடந்தேன். இதில் அல்லது இந்த நாட்டுக்காக, இன்ன தேசத்துக்காக, இந்த மக்களுக்காக ஏதாவது துரோகம் விளைவித்தாயா? நான் அதெல்லாம் எதுவும் செய்யலை. அப்ப எதற்காக இவர் உன்னை இழுத்துச் செல்கிறார் என்று அந்த அதிகாரியை பார்த்துக்கலாம், எதுக்காக இவருக்கு நீங்க இழுத்துட்டு போறீங்க? இல்ல, உயர் போலீஸ் அதிகாரியினுடைய தோட்டத்தை துப்புரவு பண்ணணும், அதற்காக இவரை அழைச்சிட்டு போறேன். அவர் அழைச்சிட்டு போறேன்னா அவருடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் அழைத்துக் கொண்டு போக முடியாதே. அவர் விரும்புகிறார், நீங்க அப்படி போறதுக்கு விரும்புறீங்களான்னு கேட்டா, நான் விரும்ப இல்லை, நான் தொழில்துறைக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் நான் சம்பாதித்தால், தொழில்துறையில் ஈடுபட்டால் தான் என்னுடைய பிள்ளைகளை, மனை மக்களை நான் காப்பாற்ற முடியும். இந்த நேரத்தில் நான் விரும்பாத ஒரு காரியத்தை செய்வதற்காக என்னை வற்புறுத்துகிறார் என்று சொன்னதும் சொன்னாங்க ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலமும் நீங்கள் அவங்க இழுத்துட்டு போக கூடாது, தாவு அவங்களை விட்டுருங்க. அதிகாரி சொன்னாரு, நான் விட முடியாது, என்ன நீங்க ஏன் தடுக்கிறீங்க, நான் ஒரு அதிகாரி, என்னுடைய மேலதிகாரி அவரை இழுத்து வர சொல்லி இருக்கிறார், நான் அவர் இழுத்து செல்கிறேன். ஒரு காலமும் வல்லாஹி லா துஃபரு திம்மத்து சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான ஹய்யுன். ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ரழியல்லாஹு தஆலா, நான் ஹயாத்தாக்க இருக்கும் காலம் எல்லாம், நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம், எங்கள் தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திம்மத்தை, அவர்களுடைய பொறுப்பை உடைப்பதற்கு யாரையும் நான் விட மாட்டேன். அது எவ்வளவு பெரிய அதிகாரி என்ன சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திம்மியினுடைய விஷயத்தில் எப்படி நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு மாத்தமா நீங்க நடக்கிறீங்க? அவங்க இப்படி சொல்லி இருக்கும் போது நீங்க இப்படி நடப்பீங்களா? ஒரு காலம் நான் விட மாட்டேன், அவரை நீங்கள் விட்டு ஆக வேண்டும், விடுங்கள் அவர்களுடைய கழுத்தை, கை வைக்க கூடாது அவருடைய கழுத்துல, விடுங்க, கையெடுங்க என்றதும் மக்கள்லாம் சேர்ந்து ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோடு சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சதும் அந்த அதிகாரி பயந்து விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவன் அதோடு விடவில்லை, பெரிய அதிகாரியிடம் சென்றதும் நடந்ததை சொன்னதும் அவன் பொங்க ஆரம்பித்தார். பெரிய அதிகாரி உடனே என்ன செய்தார், எப்படி ஃபித்னாக்களை இவர் மீது உண்டாக்குவது என்றெல்லாம் சிந்தித்து ஆலோசனை செய்து சில ஃபித்னாக்களை உண்டாக்கி, அன்றைய காலத்தில் ஹலீஃபாவாக மதீனாவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த சீதனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தான் அவர்களுக்கு தகவலை அனுப்புகிறார்கள். எப்படி தகவலை அனுப்புகிறார்கள், ஒரு அமௌஹு பில் ஹுரூஜி அல சுன்னத்தி வல் ஜமாஅ, இங்கே ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி என்று ஒருவர் இருக்கிறார், அவர் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையிலிருந்து வெளியே வந்து விட்டார். எப்படி என்று கேட்டால், அவர் லா யத்ஸவ்வஜு நிஸா, அவர் கல்யாணம் முடிக்கிறது இல்லை. இரண்டாவது, ஹயவானாத் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் இது போன்ற பறவைகள், இவைகளுடைய இறைச்சிகளை அவர் சாப்பிடறதில்லை, அவைகளுடைய பால்களை இவங்க குடிக்கிறதில்லை, அதே மாதிரி வெண்ணெய்களை சாப்பிடறதில்லை. இந்த மாதிரி காரணத்தோடு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டத்திலே முக்கியமான ஆலோசனைகள் தேவைகளை பற்றி பேசும் பொழுது இவர் வந்து கலந்து கொள்வதில்லை, தன்னுடைய தேவைகளை சொல்வதில்லை, அவைகளெல்லாம் புறக்கணித்து நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு வலியுறுத்தி அனுப்பப்பட்டது. சேனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தான் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்ததால் ஒரு நபரை பற்றி குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையிலேயே அந்த பசராவினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே ஒரு தகவலை அனுப்பி, நீங்கள் ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தான் அவர்களை நீங்க விசாரிங்க என்று அனுப்பு. அந்த பசராவினுடைய அதிகாரி கூப்பிட்டு அனுப்புனாங்க, இவங்க வந்தாங்க. ஆமீர் இப்னு அப்துல்லாஹ், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உங்களை பற்றி பல குற்றச்சாட்டுகள் ஹலீஃபா அவர்களிடத்திலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இது குறித்து விசாரிப்பதற்காக அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள், எனவே நான் உங்களை கூட்டு நான் விசாரிக்க வேண்டிய நிலையில இருக்கிறேன், ஆனால் உண்மையிலே உங்களுடைய நிலை என்ன என்பது எனக்கு தெரியும், ஆனால் ஹலீஃபாவிற்கு நான் கட்டுப்பட வேண்டியதனால் நான் விசாரிக்கிறேன் என்று தப்பாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொன்ன போது, சல் அம்மா அமர பிஹி அமீர் அல் முஃமினீன்,
அதை பத்தி பரவாயில்ல, உங்களுடைய பொறுப்பை நீங்க செய்யுங்க. அமீர் மோமினின் சைதுனா உஸ்மான் இபின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை பற்றி எதை விசாரிக்க சொன்னார்களோ அதை பத்தி என்னத்தை கேளுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். சொன்னாங்க, நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தாக இருக்கக்கூடிய திருமணத்திலிருந்து உங்களை நீங்கள் விலக்கி கொண்டதாக குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்னதாக ஹலீஃபா அவங்க கேட்டிருக்கிறாங்க. நீங்க திருமணத்தை மறுக்கிறீங்களாகமே என்று சொன்ன போது அவங்க சொன்னாங்க, மா தரக்து ஸவாஜ உஸூஃபன் அன் சுன்னத்தின் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள் மிகுந்த சுன்னத்தை நான் அது கூடாது என்று நான் விடவில்லை. துறவரத்தை ஆதரிக்கவும் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த சுன்னத்து என்பது எனக்கும் தெரியும். ஃபானாஷஹது அன்னஹு லா ருஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாமியத்திலே துறவரம் இல்லை என்பதை நான் உறுதியாக சாட்சி சொல்கிறேன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த திருமணம், அவர்கள் திருமணம் முடிப்பது சிறந்தது, சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லி தந்ததை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், எனக்கு ஒரே ஒரு நஃப்ஸ் தான் இருக்கிறது. அந்த நஃப்ஸை நான் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து விட்டேன். அர்ப்பணித்ததற்கு பிறகு என்னுடைய இதயத்திலே பெண்ணினுடைய ஆசையே அறவே இல்லாமலாகிவிட்டது. அப்படி ஆனதற்கு பிறகு நான் திருமணம் முடித்தால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை வீணாக போய்விடும் இல்லையா? என்னுடைய வாழ்க்கை அல்ல, அந்த பெண்ணின் ஒரு சுன்னத்தை பேணுகிறேன் என்பதற்காக திருமணத்தை நான் முடிப்பேனே ஆனால் அந்த பெண்ணினுடைய வாழ்வை நான் வீணாக்கி விடுவேன் என்ற ஒரே காரணத்திற்காக என்னுடைய நஃப்ஸை நான் அல்லாஹ்விடத்திலே அர்ப்பணித்து விட்டதின் காரணத்தினால் திருமணம் முடிக்காமல் இருக்கிறேனே அன்றி ஒருபோதும் நான் திருமணத்தை மறுத்தவன் அல்ல. அது இஸ்லாமியத்தில் உயர்ந்த சுன்னத்து என்பதை நான் இப்போதும் சொல்கிறேன். சரி, நியாயமான காரணம். இரண்டாவது, நீங்க இறைச்சி சாப்பிடுறது இல்லையாமே, ஆடு மாடு ஒட்டகம் இதனுடைய இறைச்சியை நீங்க சாப்பிடுறது இல்லையாமே. இறைச்சி நான் ஏன் சாப்பிடுறது இல்ல, எனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்ப நான் சாப்பிடத்தான் செய்வேன். சில பேருக்கு சில உணவுல விருப்பம் கூடுதலாக இருக்கும், சில பேருக்கு சில உணவுல விருப்பம் குறைவாக இருக்கும். அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கே இருந்திருக்கிறது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதே போன்று இன்னொரு குற்றச்சாட்டையும் சொன்னாங்க, நீங்க வந்து இந்த வெண்ணெய்கள் பால்லாம் சாப்பிடுவது இல்லையாமே. நான் அதுவும் சாப்பிடுவேன். எப்படி என்றால், நான் வசிக்கக்கூடிய பகுதியில மஜூசிகள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க ஹலால் ஹராம் எல்லாம் பேணுறதில்லை. எந்த ஆட்டையாவது எந்த மாட்டையாவது அறுப்பாங்க. அவங்க எப்படி அறுத்தா, அவங்க விற்கக்கூடிய விற்பனைகள் அவங்ககிட்ட தான் இருக்குது. எனவே அந்த இறைச்சி எப்படி அறுக்கப்பட்டது, அந்த பால் எந்த மிருகத்தினுடைய பால், அல்லது இந்த வெண்ணெய் எதிர்ந்து தயாரிக்கப்பட்டது என்றெல்லாம் உறுதி சொல்ல முடியாத நிலை நான் இருக்கக்கூடிய பகுதியிலே. எனவே அங்கே நான் என்ன செய்து கொள்கிறேன், தவிர்த்து கொள்கிறேன். எப்போது எனக்கு ஆசை ஏற்படுகிறதோ, அது ஹலால் என்று பளிச்சென்று தெரிகிறதோ அப்போது சாப்பிடுகிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு உணவை நீங்கள் கொண்டு வர சொல்லுங்கள், ரெண்டு பேரை முஸ்லிமான உயர்ந்த முஸ்லிம்களை, நல்ல சாலிகான மக்களை ரெண்டு பேரை சாட்சி சொல்ல சொல்லுங்கள், இது ஹலாலானது என்று சொல்ல சொல்லுங்கள், நான் சாப்பிடுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் யான் இருக்கக்கூடிய பகுதியில் இருப்பதால் அந்த பகுதியிலே சாப்பிடுவதை தவிர்க்கிறேன் என்றெல்லாம் சொன்ன போது இந்த தகவல் எல்லாம் எழுதி அந்த பஸ்ராவினுடைய அதிகாரி சீனா உஸ்மான் இபின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பியதும் அந்த தகவல் வந்ததும் அவர்கள் பார்க்கிறார்கள், அது நியாயமான காரியம், அவங்க சொன்னது சரி என்பதெல்லாம் படுகிறது. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிலர் சேர்ந்து கொண்டு ஆமர் இபின் அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக போர்க்குரல் உயர்த்தினார்கள். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், பெரிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்களை பற்றி நிறைய ஃபசாதுகளை கிளப்பிவிட்டு அமீர் மோமினின் அவர்கள் ஆளக்கூடிய மதீனா ஷரீப் வரை அந்த செய்திகளை கொண்டு சென்று கொண்டே இருந்தார்கள். இதனால் வேதனைப்பட்ட செய்தினா உஸ்மான் இபின் அஃபான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமீர் இபின் அப்துல்லா தமீமி ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதினான். ஆமீர், நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பரிசுத்தம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் இப்படியெல்லாம் பல ஃபசாதுகள் நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே நிகழ்வதின் காரணத்தினால் ஒரு ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது கட்டளையாக அல்ல, ஒரு யோசனையாக, ஒரு வேண்டுதலாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது கைரானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று சொன்ன போது சொல்லிவிட்டு அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார்கள், நீங்கள் சிரியாவிற்கு செல்லுங்கள். அங்கே முஆவியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி அவர்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் நான் தகவல் அனுப்புகிறேன். அல்லது அதற்கு அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பைத்துல் மக்கதஸ் அந்த பகுதிக்கு நீங்கள் சென்று அங்கேயே இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பள்ளிகளில் மூன்றாவது பள்ளியாக இருக்கக்கூடிய அதற்கு பக்கத்திலே இருந்து நீங்கள் ஹிதுமத்து செய்து கொண்டிருங்கள். அப்படி இருந்தால் அங்கே இருந்து கூட நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இந்த ஃபசாதில் இருந்து, இந்த ஃபித்னாவை கிளப்பக்கூடியவர்களிருந்து நீங்கள் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடலாம். உங்களுடைய பணி தொய்வின்றி செயல்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லவா என்று சொல்லி, இது ஒரு ஆலோசனையாக நான் உங்களுக்கு வழங்குகிறேன் என்று கலீஃபா அவர்கள் எழுதியதும் அந்த ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொண்ட சைனா ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்து புறப்படுவதற்கு ஆயத்தமாக்கிறார்கள். பஸ்ரா முழுவதும் இந்த தகவல் தெரிகிறது. இவ்வளவு காலம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு மாபெரும் ஆசான், அற்புதமான ஒரு வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாபியாக இருக்கக்கூடிய ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த பூமியிலிருந்து கலந்து செல்ல போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் மக்கள் எல்லாம் வேதனை அடைந்தார்கள். அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய நேரம் அன்று பெரும் கூட்டம் கிளம்பி வந்தது. அவர்களுக்கு பின்னாலேயே வருகிறது பஸ்ராவினுடைய எல்லை வந்ததும், அந்த ஊரினுடைய எல்லை வந்ததும் சைதுனா ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு மாபெரும் திரளான கூட்டத்தை காணுகிறார்கள். எல்லாம் அவர்களுடைய முஹிப்பீன்கள், அவர்களுடைய அன்பர்கள், அவர்களை நேசித்தவர்கள், இதயபூர்வமாக அவர்களை விரும்பியவர்கள். பெரும் திரளாக மக்கள் திரண்டு இருப்பதை பார்த்து அப்படியே கலங்கி போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்களே, நான் அமீர் மோமினீன், அவர்களினுடைய அந்த வேண்டுதல் பிரகாரம் ஊரை விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறேன். அவர்களினுடைய அந்த ஆலோசனை மிகச் சரியானது என்றும் நான் கருதுகிறேன். அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த தோழராகவும் மருமகராகவும் திகழ்ந்த ஹலீஃபா அவர்களினுடைய ஆலோசனை ஏற்று நான் செல்கிறேன். ஆனால் இந்த சமயத்தில் நான் ஒரே ஒரு துவாவை இந்த இடத்தில் நான் செய்ய போகிறேன். நான் செய்யக்கூடிய இந்த துவாவிற்கு நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்லுங்கள். அதற்கு பிறகு என்னை நீங்கள் பின்தொடர்ந்து வரக்கூடாது. இந்த ஊரிலேயே உங்கள் மனைவி மக்களோடு நீங்கள் இருந்து ஷரியத்தினுடைய வழியிலே செம்மையாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கிறார்கள். மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டு கரங்களையும் உயர்த்தினார்கள். ஃபரஃபா யதைஹி, கரங்களை உயர்த்திய போது அந்த மக்களினுடைய இதயங்களெல்லாம் பயம் ஆட்கொண்டது. யார் இவர்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்குவதற்கு ஃபசாது செய்து ஃபித்னாவை ஏற்படுத்தி காரணமாக இருந்தார்களோ அவர்கள் இன்று அழிந்து போவார்கள் என்று அவர்கள் எல்லாம் நம்பினார்கள். நிச்சயமாக அழிய போகிறார்கள் என்று அவர்கள் நம்பி அவர்களும் கையை உயர்த்தினார்கள். அவர்கள் துவாவிலே முக்கிய கட்டமாக அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்மா மன் பஷாபி வ கதப அலைய, யா ரப்பி, என் மீது யார் கோல் சொல்லி என்னிடம் இல்லாதவைகளை இருக்கிறது என்று பொய்யை சொல்லி ஹலீஃபா அவர்களிடத்திலே சொன்னார்களோ, வக்கான சபபன் ஃபி இஹ்ராஜி மின் பலதி, என்னுடைய ஊரிலிருந்து நான் வெளியாகுவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ, என்னுடைய தோழர்களுக்கும் எனக்கும் மத்தியிலே யார் இந்த பிரிவை ஏற்படுத்தினார்களோ, அல்லாஹுவே அவர்களை, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நீ மன்னிப்பாயாக. அதிர்ந்து போய்விட்டார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம். நான் அவங்களை மன்னிச்சிட்டேன், அவங்களை தண்டிச்சிடாதே ரஹ்மானே, நான் ஏதோ என்னை அறிந்தோ அறியாமல் அவர்கள் செய்து விட்டார்கள். அவர்கள் எப்படி செய்திருந்தாலும் அவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களை நீ தண்டித்து விடாது, நீ மன்னித்து விடுவாயாக. வஹபுல் ஆஃபியத் ஃபி தீனிஹி வ துன்யாஹு, அவர்களுடைய துன்யாவிலேயும் என்னை யார் கோல் சொல்லி இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவர்களுடைய துன்யாவிலேயும் தீனிலேயும் அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடு, அவர்கள் சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கிவை. வ தஹம்மதனி வையாஹு வ சாயிரல் முஸ்லிமீன், என்னையும் அவரையும் ஏனைய முஸ்லீம்களையும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்த மக்களையும் ரஹ்மத்திக்க வாஃபுவிக்க எஹ்சானிக்க, உன்னுடைய ரஹ்மத்து உன்னுடைய மகுபிரத்து உன்னுடைய எஹ்சானை கொண்டு அப்படியே அணைத்துக் கொள்வாயாக ரஹ்மானே, யா ரஹமர் ராஹிமீன் என்று சலவாத்தோடு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். எல்லோரும் அதிசயித்து ஆமீன் சொல்லிவிட்டு திரும்பி வருகிறார்கள். செய்தினா ஆமீர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எஞ்சிய காலத்திலெல்லாம் இஸ்லாத்தினுடைய மூன்றாவது சிறந்த பள்ளியாகிய பைத்துல் மக்தஸ் சூழ நபிமார்களும் வலிமார்களும் சஹாபாக்களும் நேசர்களும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கு அருகிலேயே இருந்து அங்கேயே தன்னுடைய முழு காலத்தையும் அவர்கள் கழித்தார்கள். இறுதி காலம் நெருங்கும் பொழுது அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக சில மக்கள் அங்கே வருகிறார்கள். வந்த போது அழுதார்கள். அழுததை பார்த்து
ஆமீர் இப்னு அப்துல்லா, நீங்கள் ஆளுகிறீர்கள், உங்களுடைய வாழ்வு நிலை அனைத்துமே அல்லாவுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதாக வல்லவா இருந்தது, நீங்கள் அழுகிறீர்கள் என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த துன்யாவினுடைய எண்ணத்தை நினைத்து நான் அழவில்லை. இந்த துன்யாவின் மீது ஆசை வைத்து நான் அழவில்லை. மௌத்தை பயந்தும் நான் அழவில்லை. என்னுடைய பயணம் நீளமாக இருக்கிறது, அதே சமயம் இந்த பயணத்திற்காக கொண்டு செல்ல வேண்டிய பொருள்கள் என்னிடத்தில் குறைவாக இருக்கிறதே என்று எண்ணித்தான் நான் அழுதுகிறேன். நான் ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்திருக்கிறேன். இம்மா இளல் ஜன்னா ஓ இம்மா இளன்னார், நான் சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா என்று எனக்கு தெரியாது. நான் எங்கே செல்லுவேன் என்பது எனக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சங்கையான பெருமக்களே, மிக தெளிவாக தெரியும் அவர்கள் சொர்க்கலோகத்திலே ஒரு மாபெரும் ராஜாவாக இருக்க போகிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலடிகளே என்று. இருந்தாலும் கூட அந்த இறைநேசர்களினுடைய இதயங்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறது. சும்ம லஃபல அன்ஃபாஸுஹு வலிசானுஹு ரத்பன் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய திக்ரையே மொழிந்து கொண்டிருந்தது, அதிலேயே அவர்களினுடைய புனிதமான ரூஹு பிரிந்தது என்ற வரலாற்று குறிப்பை நான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, சையிதுனா ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு படிப்பினை மாத்திரமல்ல நிறைவான பாக்கியமும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை இந்த தபா தாபீன்களுக்கு எடுத்து தந்தவர்களில் மிக பெருமக்களிலும் மிக பெரியவர்களாக திகழ்ந்தவர்கள் தான் ஆமீர் இப்னு அப்துல்லாஹி தமீமி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான். அவர்கள் பொருட்டால் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பொருந்தி கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.